புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாவூர் தென்னை விவசாயி திரு ஆ ஜார்ஜ் அவர்கள் இரட்டிப்பு லாபம் தரும் தென்னை விவசாயம் குறித்து பல தகவல்களை வழங்க உள்ளார். நேயர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம் ஐயா. உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் செஞ்சுக்கோங்க ஐயா.
எம் ஜார்ஜ், ராஜாவூர், கன்னியாகுமரி மாவட்டம்.
ஐயா, இப்ப தென்னை விவசாயம் செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த தென்னை விவசாயம் செய்வதற்கு உங்களுக்கு எப்படிங்க ஐயா ஒரு ஆர்வம் ஏற்பட்டது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
தென்னை விவசாயம் பிறந்ததே வந்துட்டு விவசாய குடும்பத்துல, எனக்கு பிறந்ததுலேருந்து விவசாயத்தில் வந்து ரொம்ப நாட்டம் உண்டு. சென்னையில் ஒரு டிரைவராக இருந்தேன், ஆனாலும் எனக்கு விவசாயம் பண்ணணுங்கிறதுக்காக நான் ஊருக்கு வந்துட்டேன். சின்ன வயசுல ஊரில் வந்து விவசாயம் பண்ணுறேன். விவசாயம் ஒரு 25 சென்டில் தான் விவசாயத்தை ஆரம்பித்தோம். படிப்படியாக அதில் எனக்கு வந்து விவசாயத்தில் முதல்ல 64 இதுவரைக்கும் விவசாயி எடுத்துருக்கிறேன்.
ஐயா, பொதுவாக இந்த ஒரு சில இடங்களில் வளரக்கூடிய தென்னை எல்லா இடங்கள்லையும் வளர்றதில்ல. தென்னைக்கு ஏற்ற மண் வகைகள் எது? குறிப்பா சில விவசாய அதிகாரிகள் வந்து மண் பரிசோதனை செய்வதன் மூலமா எந்தெந்த மண்ணில் என்னென்ன பயிர்கள் வந்து விளையும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில விவசாயம் குறிப்பா தென்னைக்கு ஏற்ற மண் வகைகள் எதுங்கய்யா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
தென்னைக்கு ஏற்ற மண் வந்துட்டு செம்மண் பூமி நல்லா இருக்கும். அப்புறம் மண்டல் மண்ணில் மணல் மண் மண்டல் மணல் கலந்த மண்ணா இருக்கும். கொஞ்சம் ட்ரை நிலமா இருக்கணும், தண்ணி வேணும்.
ஐயா, இப்ப சென்னையில என்னென்ன ரகங்கள் நீங்க பயிரிடுறீங்க ஐயா, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
சென்னையில வந்து நாட்டு ரகம் ஒன்று, நெட்டை குட்டை, குட்டையில நெட்டை இருக்கு, நெட்டை குட்டை பெஸ்ட். நாட்டு ரகம் நல்லா இருக்கும், நெட்டை குட்டை நல்ல பெஸ்ட்.
இந்த நெட்டை ரகத்துக்கும் குட்டை ரகத்துக்கும் என்னங்க ஐயா வேறுபாடு? இரண்டுமுடைய காய்ப்புத்தன்மை இரண்டுக்கும் உண்டான வேறுபாடு எப்படிங்க ஐயா இருக்கும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
நெட்டை ரகம் வந்துட்டு நாடுல கிராஸ் பண்றது, இது வந்து குட்டையில இருந்து நெட்டைய பண்றது. அது வந்து நெட்டையில குட்டை வந்து நாடு ரகம் போல ரொம்ப நாளைக்கு நீடித்து நிரந்தரமான காய்ப்பு இருக்கும். இது சில சீசன்ல வந்துட்டு நல்ல காய்க்கும் குட்டை ரகம், சில சீசன்ல காய்ப்பு குறையும். ரெண்டாவது வந்துட்டு தேங்காயில் உள்ளதும் கொஞ்சம் திராணிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும்.
இந்த கரிசல் மண்ணுல தென்னை அப்படிங்கறது ரொம்ப செழித்து வளருமாங்க ஐயா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
கரிசல் மண்ணுல தென்னை நல்லா வரும், நல்லா வரும் கரிசல் மண்ணுல.
ஐயா, இப்ப நம்ம தென்னையை நடவு செய்யும் பொழுது பொதுவா ஒரு தென்னங்கண்ணுக்கும் இன்னொரு தென்னங்கண்ணுக்கும் எவ்வளவு அந்த இடைவெளி விடணும், அந்த இடைவெளியை நம்ம எதுக்காக விடுறோங்க ஐயா, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
தென்னங்கண்ணுக்கு இடை வந்து 22 நல்ல மண்ணா பூமியா இருந்தா 22 வேணும், 20 போதும், 20 கரெக்டா இருக்கும். இந்த இடைவெளி குறையும் போது ஒரு மரத்துக்கு உள்ள ஓலை ஒரு மரத்துல இழல் பற்றதுனால இந்த காய்ச்சி தரம் குறையும். ரெண்டாவது மரமும் சீக்கிரமா வளர்ச்சி அடைஞ்சிடுவோம். இடைவெளி நல்லா இருந்ததுன்னா ஓலையெல்லாம் கவிஞ்சிடுவோம், அப்போ அது வந்துட்டு நல்ல வளர்ச்சியும் மீடியமா இருக்கும், அது நல்லது இழல் விளாகும்.
ஐயா, இந்த தென்னைக்கு ஏற்ற உரம் எதுங்கய்யா, அதை நீங்க எப்படி தயார் பண்றீங்க, உரத்தை எந்த அளவுல தென்னை மரங்களுக்கு கொடுக்குறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
தென்னைக்கு ஏற்ற உரம் வந்து தொழு உரம் தான், சாணம், சாணம் போடலாம், சாணம் தான் பெஸ்ட்டு. அது இல்லாமல் இருந்தால் தலை போடலாம். சாணத்தை வந்து மரத்தை சுற்றி வந்துட்டு அந்த கட்டிக்கிட்டு சுற்றி போடலாம், இப்படி தோண்டியும் வைக்கலாம், அது பெஸ்ட்டு. ஏன்னா ஆர்கானிக் மண்ணில் கொஞ்சம் நம்ம வைக்கணும், இப்போ வச்சுக்கிடலாம், கொஞ்சம் இருந்து கொஞ்சம் அதிகமாக வேணும் கண்டிப்பாக நமக்கு இன்னைக்கு வந்து ஆர்கானிக் போடலாம். இப்போ எஸ்கே விவசாயங்களுக்கு இதுதான் தொழு உரமும் தலையும்.
ஐயா, ஒரு தென்னங்கன்று நட்டதுலேருந்து எந்த வருடத்திலிருந்து அது செழிப்பாக வளர ஆரம்பிக்குது, நம்ம வச்சதுலேருந்து என்ன மாதிரியான உரங்களை அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டியிருக்குங்க ஐயா?
நட்டதுலேருந்து உங்களுக்கு நமக்கு காய் பலன் வர்றது வரைக்கும் தொழு உரம் போட்டால் போதும். ரெண்டாவது அதுக்கு பிறகுதான் வந்து நம்ம வந்துட்டு காய் பெறும்போது கூடுதலாக வைக்கணும் உரம். சாயத்துல வர்றது வரைக்கும் மீடியமா உரம் போட்டாலே போதும், கொஞ்சம் போட்டா போதும், நல்ல மண் பாகமா இருந்தா.
இப்ப இந்த குமரி மாவட்டத்துல தென்னையை பொறுத்த அளவுல பொதுவா தென்னைக்கு அப்படிங்கிறப்ப என்ன மாதிரியான நோயினுடைய தாக்கங்கள் அப்படிங்கிறது காணப்படுது, அந்த நோய் தாக்கத்திலிருந்து தென்னை மரத்தை பராமரிக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரியான வழிமுறைகளை கடைபிடிக்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
தென்னை மரத்துக்கு வந்துட்டு கரைச்சல் பூண்டு வண்டு ஒண்ணு இருக்குது தென்னை மரத்துக்கு. அப்புறம் வந்துட்டு இப்ப வந்து பூஞ்சகல நோய், அந்த வெள்ளை பூச்சி பட்டது இலையில, வெள்ளை பூச்சி பட்டெல்லாம் கொஞ்சம் நாளையில அந்த இலை கருத்து போகும். கருத்து போச்சுலாம் வந்து நமக்கு வந்துட்டு காய்ப்பு திறன் குறையுது. அதுக்கு வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு அச்சரியில வந்து நமக்கு மண்டை வெள்ளம், அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் வச்சு கரைச்சி கூட வச்சு கரைச்சல் வச்சு எல்லாம் கட்டுப்படுத்தலாம். இப்போ உள்ள அந்த வண்டு இது பூஞ்சால நோய் வருது இல்லை, இதுக்கு வந்துட்டு மருந்து இல்லைன்னு தான் சொல்றாங்க. மருந்து தெளிச்சாலும் சீக்கிரம் வரும். அது தனி வாட்டரை கூட நல்லா ஸ்ப்ரே பண்ணலாம் இலையில, கட்ட மரமா இருந்தா நம்ம நல்லா வந்து தெளிப்பான வச்சு வாட்டர் நல்லா ஸ்ப்ரே பண்ணனாலே அது கண்ட்ரோலுக்கு வரும். மருந்து அடிச்சாலும் மட்டும்தான் அடிக்கலாம், மருந்து குறைச்சி போட்டு அடிச்சா எல்லாம் பிரயோஜனம் தான். வாட்டர் அடிச்சாலே கண்ட்ரோலுக்கு வரும். அடி இலையில பட்டுற மாதிரி வாட்டர் அடிக்கணும், அடிக்கடி ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டர் ஒரு 2-3 மாசம் அப்படியே அடிச்சு விட்டாச்சுன்னா அது வந்து கண்ட்ரோலுக்கு வரும்.
ஐயா, இந்த தென்னையில வெள்ளை பூச்சி தாக்குதல தவிர வேற என்ன மாதிரியான பூச்சிகள் தென்னையை வந்து தாக்குது, அதுக்கு தவிர்க்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரியான பூச்சி மருந்துகளை வந்து அல்லது வழிமுறைகளை நீங்க கடைபிடிக்கிறீங்க ஐயா?
வேற இதுக்கெல்லாம் வந்துட்டு நாங்க மருந்து தான் ஊத்துறோம். அதாவது கட்ட மரமா இருந்தால் மரத்துல ஏறி கொண்டையில வந்துட்டு டிடிசி பவுடர் போடுறோம். இல்லைன்னு இப்போதைக்கு வந்துட்டு மானகுரட்டாரத்தை வந்துட்டு 20 மில்லி தண்ணிக்கு 10 மில்லி போட்டு அதை தொண்டையில ஊற்றிடுவோம். மூட்டுக்கு வந்துட்டு விழாம இருக்கிறதுக்கு பார்ப்போம், தாக்காம இருக்கிறதுக்கு வந்துட்டு டிடிடி பவுடர் லேசாக தூக்கி விடுவோம். தொண்டையில வந்து நம்ம வந்து ஆர்கானிக் விஷத்தன்மை ஒன்றும் வேண்டாம்னு சொன்னால் மணல் கூட மணலை தனி மணலை வாரி சின்ன கடல இருந்தே தொண்டையில போட்டுட்டே வந்தோம்னு சொன்னால் அந்த கூழ் ஒன்றெல்லாம் அதை தாக்காது, அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் எந்த செலவும் இல்லை. சின்ன கண்ணிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சம் மணலை வாரி அப்படியே போட்டுட்டா போதும். மழைக்காலங்களில் நிலத்தில் உள்ள சக்தியை கூட தூக்கி கொட்டையில் வச்சிடலாம். மட்டையில் பெரிய அது மணலாகிடும், அது கட்டுப்படும். மற்றபடி இந்த பூச்சிக்கு வந்துட்டு அடியில் வந்து ஸ்ப்ரே மூலியமாக தான் மருந்து அடிக்கிறோம்.
ஐயா, இப்போ இந்த தென்னையில் டிஏபி, யூரியா, ஜிப்சம் இந்த மாதிரியான வேதி உரங்களை நீங்கள் பயன்படுத்துறதா சொல்லியிருக்கீங்க. அந்த வேதி உரங்களுடைய அளவு எந்த அளவுக்கு நீங்க பயன்படுத்துறீங்க? இப்போ ஒரு மரத்துக்கு எவ்வளவு பொட்டாஷ் அல்லது எவ்வளவு யூரியா போட்டா அது போதுமானதா இருக்கும்? அதை பயன்படுத்தக்கூடிய முறைகள் அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
நல்ல அடி உரம் உள்ள வயல் நமக்கு வந்துட்டு களைச்சத்து உள்ள நல்ல தலை தான உரம் எல்லாம் போட்டிருக்கோம்னு சொன்னா பொட்டாஷ் 1 கிலோ, டிஏபி 1 கிலோ, பாஸ்பரஸ் 1 கிலோ, இல்ல சூப்பர் பாஸ்பரஸ் பெஸ்ட். இது சுத்தம் வந்து மண் பரிசோதனை செய்து போடுறது அதுல லாபம். சுத்தம் வந்து போடலாம், சுத்தம் போட்டா சில பூச்சிகள் கூட தாக்குதல் குறையும், பூச்சி தாக்குதல் கூட குறையும். சுத்தமும் போடலாம். இது வந்து சுத்தம் மூட்டை செத்தி வாரி போட்டா போதும். ஒரு மரத்துக்கு 1-5 கிலோ சுத்தம் எல்லாம் போட்டு செத்தி வாரி போட்டுட்டா திம்ம போட்டு போட்டு விட்டாலே போதும். உரம் வந்து உரம்னு சொன்னா டிஏபி, பொட்டாசு, யூரியா 1 கிலோ, 3 கிலோ வருஷத்துக்கு 1 தான் வச்சா போதும்.
ஐயா, எந்த ஒரு பயிரினுடைய ஒரு வளர்ச்சிக்குமே, ஒரு செழிப்பான வளர்ச்சிக்கும் தண்ணீரினுடைய அளவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில தென்னைக்கு நீர்ப்பாசனத்தை நீங்க எப்படி கொடுக்குறீங்க, அதனுடைய முறைகளை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஐயா,
தென்னைக்கு வந்து நல்ல காஞ்ச பூமியா இருந்தா ஒரு மாசத்துக்கு ஒரு நேரம் வந்துட்டு நீர் பாய்க்கணும். சாதாரண தென்னை வந்துட்டு 10 அடி 15 அடி நம்ம பூமியில 10 அடி 5 அடிக்கு உள்ள நீர் மட்டும் இருந்தாலும் குறைச்சி பாய்ச்சா போதும். அது அந்த மழைக்காலங்களில் தண்ணியை அடைக்கணும்னு வேணாம், வறண்டு இருந்தால் நம்ம தண்ணி விடுவோம், வறண்டு இருந்தால் மாசத்துக்கு 1 வெள்ளம் அடைக்கணும்.
ஏன் இப்போ குமரி மாவட்டம் அப்படிங்கிறப்ப அது பொதுவாக கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம், கடற்கரை அப்படிங்கிறப்ப அங்கே உங்களுக்கு மழை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது, உங்களுடைய பாசனத்துக்கு மழை நீர் போதுமானதாக இருக்கா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
எங்களுக்கு பாசனத்துக்கு இப்போதைக்கு மழை நீர் போதும். தென்னை மரங்கிற போது வந்து எந்த பயிராக இருந்தாலும் அந்த பாசனத்துக்கு போதுமானதாக இருக்கும்.
ஐயா, அதுக்கு பிறகு இந்த தென்னையில் வெள்ளை ஈக்களுடைய தாக்கம் அப்படிங்கிறது தென்னை மரங்கள்ல சில இடங்கள்ல காணப்படுது. அந்த வெள்ளை ஈக்களுடைய தாக்கம் எப்படி இருக்குது? அதை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்க என்ன மாதிரியான வழிமுறைகளை மேற்கொள்றீங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
வெள்ளை ஈக்கள் வந்து இப்பதான் குறுகிய காலத்துல ரொம்ப இருக்குது, குறுகிய காலத்துல ரொம்ப இருக்கு. அப்புறம் நம்ம அடுத்து வந்துட்டு சென்னை வாரியத்துல வந்து கேட்டாச்சுன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் உரம் நல்லா வச்சு சொல்றாங்க. ரெண்டாவது வந்துட்டு ஒரு தனி வாட்டர் ஸ்ப்ரே பண்ணா கூட உங்களுக்கு அது குறையறதுக்கு கட்டுப்பாடு இருக்கு இருக்கு. நான் அதை தான் செய்யறேன், நான் அதை செய்திருக்கு, நான் எனக்கு குறைஞ்சிரு. அப்புறம் வந்துட்டு சரி நம்ம கொஞ்சம் மருந்து கேட்டு கூட தெளிச்சுக்கலாம், கொஞ்சம் அதை அப்படியே அந்த விதமா தான் கட்டுப்படுத்தி விடணும், கட்டுப்பட்டு.
ஐயா, இப்ப தென்னையில ஒரு வருடத்திற்கு எத்தனை முறை உங்களுக்கு மகசூல் கிடைக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
வருடத்துல வந்துட்டு நல்ல செழிப்பான பூமியா இருந்தாங்க. சாதாரணம் வந்துட்டு ஒரு வருடத்துக்கு 6 வெட்டு தேங்காய் வெட்டுவாங்க. இப்போ என்ன பூமியை பொறுத்த அளவுக்கு நல்ல கொஞ்சம் செழிப்பான பூமி, நல்ல உரம் வைக்கிறாங்கன்னு சொன்னாக்கி ஒரு 50 நாளையில கணக்கு பண்ணி வெட்டலாம். 7 வெட்டு கொண்டு போகலாம் ஒரு வருடத்துக்கு, 7 வெட்டு கொண்டு போகலாம், 7 பேரும் தேங்காய் வெட்டலாம். இல்லைன்னா அது முறையா செய்யறது வந்துட்டு 6 வெட்டு.
ஐயா, இப்ப தேங்காய் அப்படிங்கிறப்போ இந்த தென்னை மரங்களிலே கிடைக்கக்கூடிய தேங்காய் சந்தைகள்ல உங்களுக்கு நல்ல விலை கிடைக்குதா? இப்போ ஒரு தேங்காயினுடைய விலை சந்தையில எப்படி இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
தேங்காயுடைய விலை வந்துட்டு இப்போதைக்கு இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டுக்கு வந்துட்டு இப்போ ஒரு 15 ரூபா கிடைக்குது. தோப்புல எடுத்துடுறாங்க, எனவே கிடையாது, எல்லாமே அவங்க விரிச்சுக்கிடுவாங்க, நம்ம வெட்டி கொடுத்துருமா. சாதாரணம் சில நேரங்களில் விலை ரொம்ப குறைவா போகுது, 10 ரூபா போனா கொஞ்சம் மனசு நமக்கு தொழில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், வரும் ஏனும் இல்லை.
தேங்காய் எடுக்கணும் அப்படிங்கறப்ப நீங்களே தேங்காய் வந்து எடுக்கிறீங்களா, அதுக்குன்னு சில பணியாளர்களை நியமிச்சு தேங்காய் எடுக்கிறீங்களா அப்படிங்கறப்ப அவங்களுக்கு உண்டான கூலி, இதை விற்பனை செய்யும் போது அந்த கூலி, அது போக உங்களுக்கு லாபம் ஓரளவு கிடைக்குதாங்க ஐயா?
தென்னை மரம் கிட்ட லாபமா ப்ராப்பரா கரெக்டா பண்ணணும். பறிக்கிற கூலி வந்துட்டு 2 மாசம் பறிக்கும் போது அவங்க ஒரு மரத்தை கணக்கு பண்ணி பைசா கேட்டுப்பாங்க. இப்போ ஒரு எனக்கு ஒரு 200 மரம் இருந்ததுன்னா ஒரு 2700 ரூபா அவங்க வாங்குவாங்க. நமக்கு கொடுத்து பறிக்கிறேன்னு ஒன்றும் நஷ்டம் இல்லை, அதுதான் கொடுத்து பறிக்கிறது.
ஐயா, இது இல்லாம நீங்க மாடுகள் வந்து வளர்க்குறீங்க, மாடுகள் அப்படிங்கிறப்போ என்ன மாதிரியான நாட்டு இனங்கள் மாடுகள் வளர்க்குறீங்களா? உங்களுடைய தென்னை விவசாயத்துக்கு இந்த மாடு வளர்ப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு உதவிகரமா இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
சென்னையில மாடு வளர்க்கறது வந்துட்டு முதல்ல அடி உரம் கிடைக்கும், நமக்கு சாணம் கிடைக்கும் மெயின். அது ரெண்டாவது வந்துட்டு ஏர் ஓட்டுறது கம்மி ஆகும். ஏர் ஓட்டுறது வருஷத்துக்கு வந்துட்டு ஒருத்தா பண்ணினாலே, ஒரு தடவை ஓட்டினாலே போகணும். ஒரு ஏக்கருங்கத்துல ஒரு 4 மாடு இருந்துன்னு சொன்னால் வேறு இருக்கும், அது களையெல்லாம் எடுத்துரும். பரப்பளவுல உரவணும், பரப்புல உரவணும், இல்லை மாட்டுலயே நமக்கு இன்கம் இருக்கு, செய்யலாம்.
ஐயா, நீங்க எத்தனை மாடுகள் வந்து நீங்க வச்சு வளர்க்குறீங்க, அதுல என்னென்ன இனங்கள் இருக்கு, இந்த மாடுகள் பராமரிப்பை நீங்க எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
மாடு வந்து இப்போதைக்கு ஏட்ட குறைச்சுதான் மாடு இருக்குது, எனக்கு கொஞ்சம் கூடுதல் வாங்கி விடணும்னு சொல்லி. ஏன்னா மாடு மாதிரி இந்த மாடு வந்து நாங்கள் ஒரு ஸ்டேஜ் வரும்போது அதை குறைச்சிருவோம். பராமரிக்கிறது வந்து மயில தோட்டத்தில் மேய்ஞ்சிக்கிடும், மழைக்காலங்களில் கொஞ்சம் நம்ம வந்து வெளியிலிருந்து வைக்கல் கொண்டு வச்சிருவோம், அது சாம்பு விடும் தங்குறதுக்கு, அது படம் தங்குறது மலைக்கு ஒதுங்குறதுக்கும் ஒரு செட்டு இருக்குது, செட்டில் போட்டுருவோம். வேற அது வேற ஒன்றும் இல்லை, இறைய வந்து நாஞ்சு மேஞ்சு கிடும், தண்ணி வைக்கணும். தண்ணி நம்ம வந்துட்டு பச்சை தண்ணி வச்சாலும் போதும், இல்லை நமக்கு மாடு நல்லா இருக்கணும், நல்லா பார்க்கணும்னா வேற அது எல்லாம் வச்சுக்கணும்.
ஐயா, இப்போ தென்னை மரங்கள் அப்படிங்கிறப்ப ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் இடையில ஓரளவு போதுமான நல்ல இடைவெளி இருக்கும், அந்த இடைவெளிகளில் நீங்க ஊடு பயிரா என்னென்ன பயிர்களை வந்து பயிரிடுறீங்க? பொதுவா தென்னை மரத்துல என்ன பயிரை ஊடு பயிரா பயிரிட்டோம்னா அது நல்ல விளைச்சலையும் மகசூலையும் கொடுக்குங்க ஐயா.
தென்னையில வந்து மாடு இருந்தது சொன்னா வாழை இருக்கலாம், வாழை நடலாம், மாமரம் நடலாம், மாமரம் மாவு நடலாம், அப்புறம் வந்துட்டு கத்திரி வா, அப்புறம் வந்துட்டு மிளகு நடலாம், வெள்ளரி போடலாம், கறி போடலாம், மிளகு நடலாம், உடனே வாழை இருந்து பெஸ்ட்டு இன்னைக்கும் நல்லது, ஒரு வருஷத்துக்கு ஒரு தான் நமக்கு ஈல்டு கிடைக்கும்.
ஐயா, இப்போ இந்த தென்னையிலிருந்து வளரக்கூடிய இளநீர் தேங்காய்களை நீங்க எப்படிங்க தனியா விற்பனை செய்றீங்களா, அல்லது சந்தைகளை கொண்டு போய் கொடுக்கறது, அல்லது வியாபாரிகளே நேரடியா வந்து இதை தேர்வு செய்து வாங்கிக்கிறாங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
நாங்கள் வந்து இப்போ வந்து நேரடியாகவே வந்து வாங்கிடுவாங்க. சந்தையில் கொடுக்கலனாலும் கொடுக்கலாம், சந்தையில் கொடுக்கலனாலும் உழவர் சந்தை இருக்கு, அதை வந்து கொடுக்கலாம். என்ன பக்கத்தில் மார்க்கெட் இருந்தால் கொண்டு கொடுக்கலாம். கடை வச்சிருக்கிறாங்க, இடம் போட்டு எடுக்கிறது. நமக்கு வியாபாரி நல்ல விலை தரலன்னா நம்மளே ஆலோசி உரிச்சு கொடுத்துடலாம். எங்கே நிறைய இருக்கும்போது வியாபாரியை வந்து எடுத்துருவாங்க, அங்கே வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. அது நமக்கு லாபம் தான், அது நேரம் ஒரு மாதிரி நல்ல விலை தருவாங்க.
தென்னை தவிர வேற என்ன பயிர்களைய பயிரிடுறீங்க?
தென்னை, வாழை, மா இருக்கு, மாமரம் தென்னைக்கு உள்ளதே இருக்கு, வாழையும் இருக்கு, மாவும் இருக்கு. இப்போ இடம் இருந்தால் நம்ம விவசாயம் வேறையும் பண்ணலாம். இதை எல்லாமே லேண்டு நாங்கள் தென்னை மரம் ஆக்கிட்டோம். லேபர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால வேற வேலைகளும் செய்யறதுக்கு வந்து கஷ்டம். தென்னை மரம்னா நம்மகிட்ட வாய்ப்பு இருக்கும்போது செய்யலாம், இல்லைன்னா விட்டுடலாம். எப்பவும் அந்த ஈல்டு கரெக்டாக வந்துகிட்டு இருக்கோம், வருமானம் கரெக்டாக வரும், அதுக்காக தென்னை மரம்.
ஐயா, மாமரம் அப்படின்னு சொல்றப்ப அந்த மாமரத்தினுடைய விளைச்சல் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குது, அதனுடைய செயல்பாடுகள், மாமரத்தில் என்ன ரகம் நீங்க வந்து பயிரிடுறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
மாமரத்தில் வந்துட்டு பங்கனாபள்ளி அல்பொருத்தா இருக்குது, பங்கனாபள்ளி இருக்கு, அப்புறம் கிளிமுக்கு இருக்கு, சப்போட்டா இன இருக்கு. விதைக்கு நாங்கள் இது வச்சிருக்கோம். மாமரம் வந்து லாபம் தான், நல்ல இடமா இருந்தா நல்ல விலைக்கு விற்கும், வியாபாரி கூட்டி எடுப்பாங்க, வருஷத்துக்கு வரதா பாட்டம் கொடுத்துடலாம். நாட்டு மாவா இருந்தா அது வந்து சீசன்ல வந்துட்டு கோடைக்கால காட்டாதான் விலை. நல்ல இனமா இருந்தா அல்பன்சா, பங்கனாபள்ளி, இந்த மாதிரிப்பட்ட நல்ல இனங்களா இருந்தா அவங்களே நல்ல விலை வச்சு எடுத்துருவாங்க.
ஐயா, வாழை அப்படிங்கிறப்ப நீங்க என்ன வாழை ரகங்களை வந்து பயிரிடுறீங்க? வாழைக்கு பொதுவா தண்ணீர் அதிகமா தேவைப்படாது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க, நீங்க என்ன வாழை இனங்களை வந்து பயிரிடுறீங்க, அதனுடைய வேளாண்மை முறைகள், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
வாழை வந்துட்டு ரசகதலிம்பாங்க, பூங்கை பூங்கல் ரசகதலி வாழைதான். அப்புறம் நேந்திரன், நேந்திரனும் இப்போதைக்கு என்கிட்ட இருக்குது, அதுதான் அதனால வந்து நட்டுருக்குறோம். எல்லா வாழையும் நடுவோம் வந்துட்டு ரசகதலி, அப்புறம் வந்துட்டு கறிக்காய், கெட்டவே எல்லாம் நடலாம். அதுக்கு தண்ணி வந்து உங்களுக்கு என்ன பிள்ளைக்கு ஓடு போயிடுன்னா இந்த வாழைக்கு கொடுக்குற தண்ணி தென்னம்பழம் எடுத்துக்கணும். இல்லை தனி லேண்டில் வாழை போடுறோன்னு சொன்னால் அந்த மண்ணை பொறுத்து தான் வாழை நடணும், மண்ணை எப்படி இருக்கிறன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற வாழையை நடணும். நட்டால் வந்து மாதத்தில் ஒரு தண்ணீர் பாய்ச்சல் பார்த்த போதும்.
ஐயா, இந்த பொது அந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவு பெரிய முறையில் வேளாண்மை செய்யக்கூடிய எல்லாருமே இந்த பயிர் காப்பீட்டு முறையை வந்து செய்வாங்க, அந்த அடிப்படையில் நீங்க பயிர்களை காப்பீடு எதுவும் செஞ்சுருக்கீங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
பயிர் காப்பீடு ரொம்ப நல்லது, அரசாங்கம் நல்ல ஒரு திட்டம்னாது, அது செய்யணும். அது வந்து போய் செய்யணுங்கிற கட்சியில் வந்துட்டு அதில் வந்து ரொம்ப போகணும், அதை இது வந்து பண்ணணும், பைசா கட்டணும்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் நாங்கள் எனக்கு வந்து இது வரைக்கும் நான் பயிர் காப்பீடு பண்ணலை. அதுலேயே வந்து நமக்கு இயற்கை சீற்றத்தினால் அழிவு வந்தால் அப்புறம் வந்துட்டு கவர்மெண்ட்டு நமக்கு அது அழிவு வந்து பார்த்து தரத்தான் செய்கிறாங்க. காப்பீடு பண்ணாமலே இழப்பீடு தர்றாங்க,
பரமரங்கள் இந்த மாதிரி வேளாண்மை செய்யணும் அப்படின்னு ஏதாவது ஒரு யோசனை எதுவும் வச்சிருக்கீங்களா ஐயா?
ரொம்ப ஆசை இருக்கு உங்களுக்கு. இப்ப ஈட்டி கேட்டு இந்த மாதிரிப்பட்ட மரங்கள் எல்லாம் நடலாம். இப்ப கூட வேளாண்மை துறையில வந்து கேக்குறாங்க, வரப்பு வரம்ப பண்ண, ஏன்னா எனக்கு தனி இடம் கிடையாது, வறண்டு கிடக்கிற பூமி தனி இடங்கள் கிடந்தேன்னு சொன்னா அதெல்லாம் நடலாம். நட்டு போட்டா லாபம் தான், அது வந்து பெருவாரியான லாபத்தை நம்ம ஒரு காலத்துல சம்பாதிக்கலாம். செய்யணும், எவ்வளவோ காலி இல்லைன்னு கிடக்கு, அதெல்லாம் பிடிச்சி தேக்கு மரம் இதெல்லாம் கொடுக்குறாங்க, ஈட்டி மரம் கொடுக்குறாங்க, சந்தன மரம் கொடுக்குறாங்க, நட்டு போடலாம். எனக்கு ஒன்று நடணும், நான் கொஞ்சம் நட்டுருக்குறேன் தேக்கு, இனி போல பார்த்துட்டு போயிருக்காங்க, தேக்கு சுற்றி இல்லைன்ற சுற்றி நடணும்.
ஐயா, இது வரைக்கும் இந்த தென்னையினுடைய சாகுபடி முறைகள், தென்னைக்கு வழங்கக்கூடிய அந்த நீர்ப்பாசனத்தினுடைய அளவு, அதனுடைய பயிரிடும் முறை, உரம் அடியுரம் வழங்கக்கூடிய முறை அப்படிங்கிறத குறித்து மிக சிறப்பான மிக தெளிவான ஒரு பதிலுரைகளை வழங்குனீங்க. புதுவை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
வாழ்த்துக்கள். விவசாயத்தை வந்து எனக்கு ரொம்ப விவசாயத்தின் மேல ஆர்வம், அதுக்கு இந்த ஆர்வத்தை 10 பேருக்கு கலந்துகிட்டதுக்காக சான்ஸ் தந்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப புதுவை இதுல வந்து நான் ரொம்ப நன்றி கேட்கிறேன்.
ரொம்ப நன்றிங்க ஐயா.
நேர்களே, இதுவரை கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாவூர் தென்னை விவசாயி திரு ஆ ஜார்ஜ் அவர்கள் வழங்கிய இரட்டிப்பு லாபம் தரும் தென்னை விவசாயம் குறித்து கேட்டோம். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.